ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவர முனைய நமஹ. ஸ்ரீ வேங்கடகுரவே நமஹ. ஸ்ரீசைலேசதயாபஹாத்வம் தீபக்த்யாதி குணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாஹம் மாதரம் முனிம். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோர் ஆரங்கம் கோர அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகே நாள் இன்னென்ன காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனன் அருளாலே மயர்வர முதலாள பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களில் கடைக்குட்டி ஆழ்வாரான ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் அவர் அவதரித்தது கார்த்திகையில் கார்த்திகை. இது அனைவரும் அறிவோம். அவர் இயற்றிய பிரபந்தங்கள் ஆறு. இந்த ஆறு பிரபந்தங்களை கொண்டு ஆச்சாரிய இருதயத்தில் ஸ்ரீ நாயனார் ஒரு சூர்ணிகையை அமைத்துள்ளார். அந்த சூர்ணிகையில் வரும் ஒரு சில சொற்றொடரை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கும் விசேஷ அர்த்தத்தை ஸ்ரீ மணவாள மாமணிகள் வியாக்கியானம் கொண்டு ஒரு சில வார்த்தையை பகிர வாய்ப்பளித்த மகனியருக்கும் பல்லாண்டு பாடி இந்த பதிவின் மூலம் அடியேன் பகிர்கிறேன். அதாவது ஆச்சாரிய இருதயம் சூர்ணிகை 43, வேத சதுஷ்டய அங்கங்குபாயங்கள் 14 போலே இந்நாளுக்கும் இருந்தமிழ் நூறு புலவன் அனுவல் ஆறும் மற்ற எண்மர் நன்மாலைகளும் அப்படின்ற ஒரு சூர்ணிகை. இதுல இந்நாளுக்கும் இருந்தமிழ் நூர் புலவன் பனுவல் ஆறும் அப்படின்ற சொற்றொடரை வைத்துக்கொண்டு நாம் மேலும் விசேஷ அர்த்தத்தை அனுபவிப்போம். இங்க நாளும் அப்படின்னு சொன்னது திராவிட வேதமா இருந்தாலும் திருவாய்மொழி, மற்ற வடமொழி வேதமாக இருக்கக்கூடிய வேதத்தில் இருக்கக்கூடிய நான்கு வேதங்கள், அந்த வேதத்தில் இருக்கும் அங்கங்கள், அதே மாதிரி திராவிட வேதத்தில் இருக்கும் அங்கி அங்கங்கள் என்ன என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அங்கி என்றால் என்ன? அங்கினா மெயின், அங்கம் அப்படின்னா ஆன்சிலரி அப்படின்னு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். இதில் வேதம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நாலு வேதம் அப்படின்னு, ருக் எஜுர் சாம அதர்வண வேதம் அப்படின்னு. இந்த வேதங்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் வேதத்திலேயே ஆறு அங்கங்கள் உள்ளன. அதாவது சீக்ஷா, வியாக்கரணம், சந்தசு, நிருத்தம், ஜோதிடம், கல்பம்னு. சீக்ஷானா என்ன அப்படின்னு சுருக்கமாக நம்ம பார்த்தோம்னா உச்சரிப்பு, நம்ம உச்சரிக்கிறதுக்கெல்லாம் சீக்ஷான்னு சொல்கிறது. வியாக்கரணம் அப்படின்னா இலக்கணம், சந்தஸ் அப்படின்னா செய்யுள் இலக்கணம், செய்யுள் எப்படி அமையணும் அப்படிங்கிறதுக்கு விளக்கிறது, அந்த இலக்கணத்தை கூறுவது சந்தஸ்ங்கிறது. அதே நிருக்தம் அப்படிங்கிறது சொல் இலக்கணம், ஜோதிடம் வானசாஸ்திரம், கல்பம் அப்படின்னா செயல்முறை. இந்த செயல்முறையை விளக்கிறதுக்கு இந்த அங்கங்கள் உபயோகமாக இருக்குது. இப்போது இது சம்ஸ்கிருத வேதத்தில். இதே திராவிட வேதத்தில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். திராவிட வேதத்தில் நம்ம சம்பிரதாயத்தில் சொல்கிறது நான்கு நம்மாழ்வார் ஸ்ரீ நம்மாழ்வார் அருளி செய்த பிரபந்தங்கள் வேதத்துக்கு சமம் அப்படிங்கிறோம். அதாவது வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்ணல ஆழ்வார், வேதத்தில் இருக்கிற சாராம்சத்தையும் தாத்பரியத்தையும் இந்த நாலு பிரபந்தத்திலையும் அருளி செய்துள்ள ஸ்ரீ நம்மாழ்வார். திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி, இந்த நாலு பிரபந்தங்களும் ஸ்ரீ நம்மாழ்வார் அருளி செய்து நமக்கு திராவிட வேதமாக அமைந்துள்ளது. இந்த வேதத்துக்கு கலியனின் ஆறு பிரபந்தங்கள் அங்கம், அப்படிங்கிறது தான் இந்த சூத்திரத்தினுடைய அதாவது சுருக்கமான கருத்து. இந்த ஆறு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய திருமொழி, திருவெழுக்கூற்றறிக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், இந்த ஆறுமே நமக்கு ஸ்ரீ கலியர் அருளி செய்தது. இந்த பாசுரங்களை பார்த்தோம்னா அதை வந்து நாம் உள்வடங்கி அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டோமானால் திருவாய்மொழியில் இருக்கும் அர்த்தத்தை திருமங்கை ஆழ்வாரானவர் தான் அனைத்தையும் கரைகண்டு அளவில்லாத ஞானத்தை எம்பெருமான் அருளி செய்ததுனால தனக்கு அந்த ஞானம் கிடைத்தவுடனே திருவாய்மொழியில் இருக்கிற சாரத்தையும் திருவாய்மொழியில் இருக்கும் விசேஷ அர்த்தத்தையும் எடுத்துக்கொண்டு தான் இந்த பிரபந்தத்தையெல்லாம் இயற்றினார் என்பது நம் பூர்வர்கள் ஆங்காங்கு குறிப்பிட்டுள்ளனர். அதுல நிறைய பாசுரங்கள் வந்து இப்போ ஸ்ரீ நம்மாழ்வார் வந்து விஸ்தரமா அருளி செய்தார் என்றால் அர்த்தத்தை கலியன் வந்து சுருக்கமாக அருளி செய்திருப்பார். சில இடத்துல சுருக்கமாக அருளி செய்தார் நம்மாழ்வார்னா அவர் ஸ்ரீ கலியனோ அந்த தன்னுடைய பாசுரத்தில் அதற்கு நல்ல விஸ்தரமாக அருளி செய்துள்ளார். இந்த மாதிரி பல பாசுரங்கள் உள்ளன. அவை அனைத்துமே என்னென்ன பாசுரத்தில் எங்கெங்க அமைந்துள்ளது என்பதை ஸ்ரீ மணமாளவம் அவர்கள் தன்னுடைய ஆச்சாரிய ஹிருதயத்தில் வியாக்கியானத்தில் அருளி செய்துள்ளார். அது எங்கெங்கன்னு பார்ப்போம். மேலும் உபதேச ரத்ன மாலையில் இதை வைத்துக்கொண்டு பார்க்கும்போது உபதேச ரத்ன மாலையிலே ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அருளி செய்ததும் இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் தான் உபதேச ரத்ன மாலையில் இருக்கும் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்த என்பதை அமைத்துள்ளார் என்பதையும் நாம் இது ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். இதில் இருந்தமிழ் நூற்புலவன் இருந்தமிழ் நூற்புலவன் மங்கையாளன் அப்படின்ற ஒரு பாசுரத்தில் இருந்தமிழ் புலவன் அப்படிங்கிறத மட்டும் இருந்தமிழ் நூற்புலவன்றதை எடுத்து ஸ்ரீ நாயனார் இங்கே சூர்ணிகையாக அமைத்துள்ளார். இங்கே இருந்தமிழ் அப்படின்னா என்ன? இரு அப்படின்னா சாஸ்திரம், அதாவது பெரிய திராவிட சாஸ்திரத்தை இவ்விடத்தில் குறிப்பாக திருமங்கையாவில் அருளி செய்துள்ளார். மேலும் ஸ்ரீ நம்மாழ்வார் வந்து திருவிருத்தம் தொடக்கத்திலேயே பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடமும் தான் தொடங்குறார். தொடங்கிறதுலேயே தொடக்கத்திலேயே பார்த்தோன்னா அவருடைய இந்த ஆத்மாவுக்கு எதெல்லாம் கெட்டதோ அது எல்லாத்தையும் தான் முதல் பாசுரத்திலேயே முதல் வரியிலேயே அருளி செய்துள்ளார். என்னென்னலாம் அதுக்கு இருக்க வேண்டிய விரோதிகள் அப்படிங்கிறத அருளி செய்தார். அதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் பார்த்தோம்னாலும் முதல் பாசுரத்திலேயே தனக்கு வந்தேறியான குற்றங்களை கண்டு வருந்தி அருளி செய்துள்ளார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தில், அதாவது வாடினேன் வாடி எம்பெருமான கண்டபுரம் அவருக்கு வாடினதே கிடையாது. பாட்டுக்கள் அனைத்தும் அவ்வளவு முத்துக்களான பாட்டுக்கள் பாசுரங்கள் அனைத்தும் பொதிந்து கிடக்கின்ற அர்த்தங்கள் வந்து பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை நாம் சேவிக்க சேவிக்க அற்புதமான அர்த்தங்கள் ஒரு ஒரு பாசுரத்துக்குமே. இதிலேயே அடியன் இந்த வியாக்கியானத்திலையுமே மணவாள மாமுனிகளுக்கு வந்து இருந்தமிழ் நூர் புலவன் அப்படிங்கிறது இருன்றதுக்கு பெரிய திராவிடம் என்பதே பெரியவாச்சான் பிள்ளையினுடைய தாக்கம்தான் இங்கு வந்துள்ளது என்பதை இங்கு ஒரு குறிப்பாக அடியன் பகிர்கிறேன். இந்த மாதிரி பல பாசுரங்கள் உள்ளன. அது அனைத்தையும் பட்டியலிட்டு காட்டியுள்ளார் ஆச்சாரிய ஹிருதயத்தில். அடியேன் சில குறிப்புகளாக அந்த பட்டியலை இங்கே குறிப்பிடுகிறேன். முதல்ல வந்து பகவானிடத்தில் வந்து அன்பின் மிகுதி, எப்படி நம்மாழ்வாரும் சாதித்துள்ளார், திருமங்கை ஆழ்வாரும் சாதித்துள்ளார் என்பதை ஒன்னொன்னாக அர்ச்சாவதாரம் இருவருமே சாதித்துள்ளார் பாசுரங்களில். அதே மாதிரி சம்ஸ்லேஷம் விஸ்லேஷம், அதாவது புணர்ச்சி பிரிவு, அதற்கும் சாதித்துள்ளார். தூது ஆழ்வாரும் சாதித்துள்ளார், திருமங்கை ஆழ்வாரும் சாதித்துள்ளார். இரவின் துன்பம், அணுகாரம், அணுகாரம்னா இமிட்டேஷன், அதை பற்றியும் சாதித்துள்ளார் இருவரும். அதாவது இதில் எது சுருக்கம், எதில் வந்து விஸ்தரமாக சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறத நம்ம வந்து மேலும் பார்ப்போம். தோழி பாசுரமாக இருவரும் சாதித்துள்ளார், அருளி செய்துள்ளனர். இறைவனுடைய, அதாவது எம்பெருமானுடைய சுவாதந்திரத்துக்கு அஞ்சும், இது குறிப்பாக இருவருமே ரொம்ப விசேஷமாக அருளி செய்துள்ளனர். பலமுறை பிரபத்தி, பல இடத்தில் பிரபத்தி இருவரும் செய்துள்ளனர், அதையும் அருளி செய்துள்ளார். எங்கெங்கே அப்படின்றது குறிப்பெல்லாம் நம்ம மேலே பார்க்கலாம். ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒப்புமைகளையும், பாசுரங்களில் ஒப்புமைகளையும் நாம் இவ்விடத்தில் அனுபவிப்போம். முதல்ல தூது விடுதல் எடுத்துட்டோன்னா, திருவாய்மொழியில் பார்த்தோன்னா அஞ்சரே மடனாராய் அப்படிங்கிற பதிகம் பூரா நம்மாழ்வாரனுடைய தூது விடுதல் பதிகமாக இருக்கும். வைகல் பூங்கழிவாய் பொன்னுலகில் ஆளுகிறோ பூமுலகில் ஆளுகிறோன்ற பாசுரத்திலும், எங்கானால் அகங்கழிவாய் என் பாசுரத்திலும் இந்த பதிகங்கள் எல்லாமே நம்மாழ்வார் அருளி செய்த தூது, தூது பிரஷ்னம் சொல்வா. பெரிய திருமொழியில் பார்த்தோன்னா தூவீரிய மலர் உழக்கி அப்படிங்கிற பாசுரத்தில் முதல் முக, அதுக்கு அடுத்ததாக இருக்கிற நாலு பாசுரமும் இங்கே தூதுக்கு சிறப்பு. அதாவது பிணிய விழும் நறுநீளம், நீர்வானம் மண்ணெறிகால் அப்படிங்கிற பாசுரம், தானாக நின்னையல் அப்படிங்கிற பாசுரமும் நாலும் சேர்ந்து இந்த தூதுனுடைய விளக்கமாக அந்த பதிகத்தில் இந்த நாலு மட்டும்தான் அதில் குறிப்பு இருக்கும். அதில் வந்து அந்த வியாக்கியானம் கொண்டு நம்ம பார்த்தோம்னா அதில் விசேஷ அர்த்தத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக திருப்புலாணி பாசுர பதிகத்தில் புள்ளினங்கால் புல்லாணியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசுரமாக அமைந்துள்ளது. அடுத்ததாக ஒரே பாசுரத்தில் வந்து அன்னமாய அகநூல் பயந்தானுக்கு ஆங்கு இதனை செப்பு மீனே அப்படிங்கிற ஒரு பாசுரம், ஒரே பாசுரத்தில் தன் தூது விடுதலை வந்து பெரிய திருமொழி மூலமாக, பெரிய திருமொழியை நாம் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்ததை அனுபவிக்கலாம். திருநெடுந்த பாசுரத்திலும் கூட. அடுத்தது மனிதர்கள் தன்னுடைய ஸ்துதி, அதாவது மனிதர்களுக்கே மனிதர்களையே பற்றி ஸ்துதி செய்வதே எவ்வளவு கெட்டது அப்படிங்கிறத வந்து நம்மாழ்வார் வந்து தன்னுடைய பாசுரத்தை சொன்னால் விரோதம் இது அப்படிங்கிற பத்து பாசுரத்தில், அந்த பதிகத்தில் பத்து பாசுரம் மூலமாக அருளி செய்துள்ளார். முதல் எடுத்த பாசுரத்திலேயே, முதல் பத்து பாசுரத்திலே திருவாய் திருமொழியில் இப்பிறப்பரீர் இவரிவர் என்கின்ற பாசுரத்திலேயே வந்து தன்னுடைய மனிதனை வந்து எப்படி போற்றுவது தூற்றுவது என்பதை, அது எவ்வளோ கெட்டது அப்படிங்கிறதை விளக்குகிறார் திருமங்கை ஆழ்வார். அடுத்தது அணுக்காரம். அணுகரித்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம கடல் ஞானம் செய்தேனும் யானேன் என்னும் அப்படிங்கிற பாசுரத்தில் திருத்தாயார் பாசுரமாக நம்மாழ்வார் அருளி செய்திருப்பார். திருமங்கை ஆழ்வாரோ ஒரு பாசுரம் மூலமாக வடவரை நின்றும் வந்து இன்று கணபுரம் இடைவகை தொண்டது, இந்த திருக்கண்ணபுரம் பாசுரத்தில் ரெண்டாம் பதிகத்தில், அதாவது 8:2 திருத்தாயார் வார்த்தையாக அருளி செய்துள்ளார். அடுத்ததாக எம்பெருமான் திருவயிற்றில் இருந்து ரட்சித்த ஒரு லீலை, அதாவது தன்னுடைய விளையாட்டை நம்மாழ்வார் வந்து திருவாசிரியத்தில் நளிர்மதி சடையனும் அப்படின்ற பாசுரத்தின் மூலமாக அருளி செய்துள்ளார். அதாவது இது சுருக்கமாக சொன்னது. விரிவாக திருமங்கை ஆழ்வாரோ மைன் என்ற கருங்கடல் வாய் அப்படிங்கிறது 11வது பதிகம் மூலமாக அருளி செய்துள்ளார். மேலும் தேவரரையும் அசுரரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் முற்றும் யாவருமாய் அப்படிங்கிற பாசுரத்தின் மூலமாகவும் திருமங்கை ஆழ்வார் அங்க கொஞ்சம் விரிவாகவே அருளி செய்துள்ளார். மடலூறுதல் பார்த்தோன்னா திருமங்கை ஆழ்வார் மடலூறுதலுக்கு வேண்டிய பாசுரங்கள் எல்லாருக்கும் தெரியும். சிறிய திருமடல், பெரிய திருமடல் அப்படின்னு நல்ல விரிவாகவே அருளி செய்துள்ளார். ஆனால் நம்மாழ்வார் மடலூர்ந்தார்னா மடல்லாம் ஊரில், பட் மடல் ஊறுவேன்னு சொல்றார். அதுக்கு சில பாசுரங்கள் இருக்கு மாசறு சோதி பதிகத்தில். குதிரையாய் மடலூர்ந்துமே யாம் மடலூர்ந்தும் அப்படிங்கிறது பாசுரம் மூலமாக இந்த மடலூர்தனுடைய ரெஃபரன்ஸ் ஆர் குறிப்பு வந்து திருவாய்மொழியிலையும் உள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அது ததிய சேஷத்துவம், அதாவது பாகவதர்களுக்கு வந்து நாம் செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் என்ன அப்படிங்கிறத இரண்டு பதிவு மூலமாக பத்து பத்து பாசுரங்களாக அருளி செய்துள்ளார் ஸ்ரீ நம்மாழ்வார். அதாவது பயிலும் சுடரொளி என்னும் நெடுமார்க்கடிமை என்னும் பாசுரத்தின் மூலமாகவும் இரண்டு பதிவு மூலமாக ரொம்ப விரிவாக அருளி செய்துள்ளார். பல பாசுரங்கள் உள்ளன திருமங்கை ஆழ்வார் பாசுரம். அதில் குறிப்பாக இரண்டு பதிகங்கள் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி இங்கேயும் விரிவாக அருளி செய்துள்ளார். நன்னாத வாழவனர் இடைப்புக்கு அப்படின்ற பாசுரத்தின் மூலமாகவும், கண்சோர வெங்குருதி என்ற திருச்சேரை பாசுரம் மூலமாகவும் இந்த தரிய சேஷத்தை விரிவாக அருளி செய்துள்ளார் திருமங்கை ஆழ்வார். அடுத்தது இன்னொரு விசேஷமானது என்னன்னா, இப்போ தோழி தலைமகள் அப்படிங்கிற பாசுரத்தில் பார்த்தோம்னா தலைமகள் இழந்தவற்றை அருளி செய்தது. அதாவது என்னென்னலாம் இழந்துட்டா பராங்குசன அழகி அப்படிங்கிறத நம்மாழ்வார் அருளி செய்ததும், இங்கே திருமங்கை ஆழ்வாரும் தன்னுடைய பெண் பாவனையிலே தலைமகள் பாவனையில் என்னென்ன இழந்தாள் என்பதை விளக்குவதும், பரகால நாயகியாக என்னென்ன இழக்கிறாள் என்பதையும் சுருக்கமாகவும் இங்கே விரிவாகவும் அருளி செய்துள்ளார் நம்மாழ்வார். அதாவது மாலுக்கு வையமளந்த மணாலருக்கு என்ற பதிகத்தில் இழந்தது சங்கே அப்படின்ற ஒரு பாசுரமும், இழந்தது பீடே அப்படின்னு ஒன்றும், இழந்தது கட்டே அப்படின்னு அருளி செய்துள்ளார். அதே திருமங்கை ஆழ்வாரோ கரையெடுத்த சுரி சங்கம் கனபவள திருநிதியும் அப்படிங்கிற பதிகம் ஒன்று இழந்தே, அதில் இழந்தேன் வரிவளையே, இழந்தேன் கனவளையே, இழந்தேன் என் சரிவளையே அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் இருவருமே சுருக்கமாக அருளி செய்த பாசுரங்கள் அது. அடுத்தது திருத்தாயார் எண்ணிணைந்திருக்கிறாள், அதாவது திருத்தாயார் அப்படிங்கிற தாயாராகவும் இருக்கார், சொன்ன மாதிரி தோழியாகவும் இருக்கார், தலைமகள் பாசுரமாகவும் இருக்கும். திருத்தாயார் பாவனையில் இருக்கும்போது ஆழ்வார் என்ன நினைந்திருக்கிறார் என்று திருத்தாயார் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு பாவத்தை பாசுரம் மூலமாக அருளி செய்துள்ளார் ஆழ்வார். அதிலே கங்குலும் பகலும் என்ற பாசுரத்தில் ஸ்ரீ நம்மாழ்வார் இவள் திறத்தன் சிங்க செய்கின் நாயே, இவள் திறத்தன் சிந்தித்தாயே அப்படின்னு எம்பெருமானை பார்த்து கேட்குற கேள்வியாக இருக்குது. அதே திருமங்கை ஆழ்வாரும் திவளும் வெண்மதி போல் அப்படிங்கிற பாசுரத்தில் உன்மனத்தால் எண்ணிணைந்திருந்தா இடவெந்த எந்த பிரானே அப்படின்னு ஒரு பாசுர, அந்த பாசுரத்தில் இருக்கும் எல்லாமே நல்ல விரிவான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னா கிட இதே எண்ணிணைந்திருக்கிறாய் என்ற திருத்தாயார் வந்து எம்பெருமான கேள்வியாக இருக்கும். அதில் குறிப்பாக இந்த பாசுரம் வந்து வெளிப்படையாக நல்லாவே தெரியும். அவர் உன்மனத்தால் நீ எண்ணிணைந்திருந்தா என் இடவெந்த எந்த பிரானே அப்படின்னு திருவிடந்தை பாசுரத்தில் அருளி செல்வதை நாம் இங்கு குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து கட்டுவீச்சு. நம்மாழ்வாருக்கு வந்தது தேவதாந்திர கட்டுவீச்சு. தீர்ப்பாறை யாமினியில் வந்து விதிவிலக்குன்னு சொல்லுவார், அங்கே வந்து வேதாந்த தேவதாந்திர கட்டுவீச்சு வந்து நம்மாழ்வாருக்கு வந்து அங்கே கொடுக்குற போதனைகளை அருளி செய்துள்ளார். அதே வந்து திருமங்கை ஆழ்வாருக்கும் வைஷ்ணவ கட்டுவீச்சு அங்கே சிறிய திருமடலிலும் இருக்கு, திருநெடுந்தாண்டகத்திலையும் இதனுடைய குறிப்புகளை நாம் அனுபவிக்கலாம். திருத்தாயார் விட்டு செல்வது அப்படின்னு எங்கெங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, உண்ணும் சோறு பதிகம் அப்படிங்கிற பதிகத்தின் மூலமாக திருக்கோளூருக்கு ஆழ்வார் தானே புறப்பட்டு செல்கின்றார் என்பதை அங்கு அருளி செய்துள்ளார். அதே மாதிரி இங்கேயும் கல்வன்கோல் யானறியேன் அப்படின்ற பாசுரத்தின் வாயில் வயலாளி மணவாளன் என்ற பரகால நாயகியை திருத்தாயாரை விட்டு போவதை இங்கு குறிப்பிடுகிறார் ஆழ்வார். இப்படி பல பாசுரங்கள் பலவிடத்தில் சுருக்கமாகவும் ஸ்ரீ நம்மாழ்வார், விரிவாகவும் திருமங்கை ஆழ்வாரும், திருமங்கை ஆழ்வார் சுருக்கி சொன்னார்னா விரிவாக ஸ்ரீ நம்மாழ்வாரும், இப்படி அங்கி அங்கி பாவ அங்கி அங்க பாவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நாலு பிரபந்தத்துக்கும், அதாவது நம்மாழ்வார் அருளி செய்த நாலு பிரபந்தத்துக்கும் அங்கமாக ஸ்ரீ திருமங்கை ஆழ்வாரின் பிரபந்தங்கள் இருப்பது நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இப்படி மாறன் பணித்த தமிழ்மறைக்கு ஆறு அங்கம் கூற அருளி செய்துள்ள திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களை நாம் அனுபவித்து உய்வோமாக. வாய்ப்பு கொடுத்த மகனியருக்கும் இந்த உபன்யாசத்தை கேட்கும் மகனியருக்கும் பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்.